வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உரைய என்னில் வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உரைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம் வா, நான் வாழ என்னுள்ளம் வா. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசெய்ய மறக்கலாம், கடலசெய்ய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசெய்ய மறக்கலாம், கடலசெய்ய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நினைவில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உரைய என்னில் வாருமே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 30வது ஞாயிறை நம்முடைய தாய் திருவையோடு இணைந்து நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படிப்பட்ட மனநிலையில் ஜெபிக்க வேண்டும் என்பதை இன்றைய இறைவார்த்தை வெளிப்பாடு நமக்கு எடுத்துரைக்கின்றது. கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். நம்மை தாழ்த்தி ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய ஜெபங்கள் கடந்த முகில்களை தாண்டி செல்லும் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க இருக்கின்றோம். ஆகவே கடவுளுக்கு முன்பாக நம்மையே தாழ்த்துவோம். தாழ்ச்சியான மனநிலையோடு நம்முடைய இறைவேண்டல்களை முன்வைப்போம். கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அத்தகைய அருள்வரத்தை வேண்டி தொடர்ந்து இந்த வழியில் மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும்,
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் அல்ல இறைவன் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமேன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும், ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத தூய ஆவி யாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியன வளரச் செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முயல்களை ஊடுருவி செல்லும். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, திருவசனங்கள் 12 14, 16 18 முடிய. ஆண்டவர் நடுவராய் இருக்கிறார். அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது. அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒருதலை சார்பாய் ஏற்க மாட்டார். தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார். கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார். தம்மிடம் முறையிடும் கைம்பெண்களை கைவிடார். ஆண்டவரின் விருப்பத்துக்கு ஏற்றவாறு பணி செய்வோ ஏற்றுக்கொள்ளப்படுவர். அவர்களுடைய மன்றாட்டு முயல்களை எட்டும். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முயல்களை ஊடுருவி செல்லும். அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. உன்னத இறைவன் சந்திக்க வரும் வரை அவர்கள் நற்பயிற்சியில் தளர்ச்சி அடைவதில்லை. அவர் நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார். தம் தீர்ப்பை செயல்படுத்துகிறார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார்.
இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என்னாவில் ஒளிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்ப. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்று போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் சேவி சாக்கின்றார். அவர்களை அனைத்தும் இடுக்கண்ணிலிருந்தும் விடுவிக்கின்றார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தினரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். ஆண்டவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார்.
இரண்டாம் வாசகம். எனக்கென வைக்கப்பட்டு இருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தை 6-8 மற்றும் 16-18 வரை. அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பழியாக படுகிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டு இருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அந்த இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லாரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாக்குக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
Hallelujah. 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 Hallelujah, Hallelujah.
கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா.
Alleluia, 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 Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 9-14 முடியே. தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஓமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்குள் சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார். கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபசாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் இருமுறை நோன்பு இருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசு பரிசெயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லோரும் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அவ்வப்பொழுது உங்களுடைய செய்திகள் அலைபேசி வழியாக நீங்கள் அழைப்பு கொடுத்து பேசுவது, அப்புறம் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ், இப்படி எல்லாம் பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கடவுள் இந்த இணைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லோருமே ஆண்டவருடைய வார்த்தையில் இணைந்திருக்கிறோம். அந்த நச்செய்திக்கு முன் வாழ்த்தொழியில் நம்ம கேட்டது போல, கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். நம்ம இதை தான் இப்போ செய்து கொண்டே இருக்கிறோம். பல்வேறு நிலைகளில் நம்ம பிரிந்திருந்தாலும், இடம் நம்மை பிரித்திருக்கிறது, நம்முடைய பொருளாதார நிலை நம்மை பிரித்திருக்கிறது, வாழ்வியல் முறை நம்மை பிரித்து வைத்திருக்கிறது, ஆண் பெண் என்ற ஒரு பாகுபாடு நம்மை பிரித்திருக்கிறது, இப்படி பல விஷயத்தில் நம்ம பிரிந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக நம்ம எல்லாருமே அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டு ஒன்றாகப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த அருமையான அந்த ஒன்றிப்புக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஒன்றிப்போடு நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டே இருக்கிறார். பாருங்கள், லூக்கான செய்தியிலிருந்து நமக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் சிறப்பாக மற்ற எல்லா நாட்களிலும் நமக்கு வாசகங்கள் கொடுக்கப்படுகிறது. நாங்கள் போன வாரமே சொன்னேன், நான் இந்த வாரமும் சொல்கிறேன். 19வது வாரத்திலிருந்து ஆண்டவர் வந்து எருசலேமை நோக்கி அவர் பயணத்துக்குள்ளே போகிறார். 32வது வாரம்தான் டார்கெட்டு, அதோடு நிறைவடையுது அவருடைய அந்த பயணம். அப்போது அந்த எருசலேமினுடைய பயணத்தில் தான் நாமளும் பயணித்து கொண்டு இருக்கிறோம். அப்படி அந்த பயணிக்கிற இந்த காலகட்டத்தில் நாமும் அந்த எருசலேமை நோக்கிய பயணத்தை மேற்கொள்கிறோம். இயேசு அன்னைக்கு போனது கான்டெக்ஸ்ட் வேறு, அதனுடைய சூழல், அதனுடைய நோக்கம் எல்லாம் வேறையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி நாம் போகிறது வந்து இன்னும் அது நிறைவு செய்யப்பட்ட ஒரு அடையாளமாக இருக்கிற, இன்றைக்கி நாமும் அந்த எருசலேம் நோக்கிய பயணத்தில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு தான் நம்ம எல்லோருமே இந்த வாழ்வு முறைக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். மற்றவர்கள் எல்லாம் வந்து ஆண்டவரை குறித்த அறியாத நிலையில் இருக்கிற பிள்ளைகள், அவங்களுக்கு எப்படி கடவுள் வழிகாட்டணுமோ வழிகாட்டுவார். நமக்கு, அதாவது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற நமக்கு, கடவுள் வந்து இப்படிப்பட்ட அடையாளத்தை வைத்திருக்கிறார். ஏன்னா சீடத்துவ அடையாளம், கடவுள் நம்மளை சீடர்களாக இருக்க அழைத்திருக்கிறார். அப்போ சீடர்கள் அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதத்தான் ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவர் காட்டிகிட்டே போகிறாரு. இதில் யாரெல்லாம் பாஸ் ஆகி ஒரு கட்டத்தை கடந்து மேலே நம்ம போகிறோமோ, நாம் தான் என்ன செய்ய முடியும், அந்த எருசலேம்ங்கிற அடையாளத்துக்குள்ளே நம்ம செல்ல முடியும். ஆகவே இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய வார்த்தைகள் எதை பற்றி பேசுகிறது என்பதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா அது ஆத்மாவிற்கு விளக்கு. உடலுக்கு எப்படி உணவு உதவி செய்கிறதோ, அதே போல் ஆத்மாவுக்கு வார்த்தை தான் உதவி செய்யுது. அதனால தான் வார்த்தையான தேவன் நம்ம மத்தியில் இறங்கி வந்தார், வார்த்தை நம்மோடு குடிகொண்டாருன்னெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் ஏதோ ஒரு வார்த்தை பைபிளில் எழுதியிருக்கு, பைபிளில் ஏதோ ஒரு புஸ்தகம் மாதிரி, 10 புஸ்தகத்தோடு இது ஒரு புஸ்தகம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போகக்கூடாது. ஏன்னா இந்த வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. அது நம்முடைய எண்ணங்களை நோக்கங்களை சீர்தூக்கி பார்க்க உதவுது. அது எலும்பு மூட்டு மஜ்ஜையை ஊடுருவி பாயுது. பாருங்கள் எவ்வளோ வேலைகளை இந்த வார்த்தை செய்து, எபிரேயர் 4:12 அந்த வார்த்தைக்கான ஆழத்தை நமக்கு காட்டுது. இப்போ இந்த வார்த்தை என்ன சொல்லுது? முதல் வாசகம் சீராக்கிய ஞான நூலிலிருந்து நமக்கு ஒரு தெளிவை கொடுக்குது. திருத்துதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய 2வது திருமுகத்திலிருந்து 2வது வாசகம் வந்து ஒரு தெளிவை காட்டுது. நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 18வது அதிகாரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வாசகம். இந்த லூக்கா நற்செய்தியிலிருந்து நம்ம ஆரம்பிப்போம். நற்செய்தி என்ன சொல்லுது? கடவுள் முதலே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறார்? தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். அப்போ நேர்மையானவர் அப்படிங்கிறத அவங்க எப்படி வெளிப்படுத்துகிறாங்க? பலவிதமாக வெளிப்படுத்தினாங்க. பலவிதமாக அந்த நேர்மையால் தன்னுடைய நேர்மைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலைகள் இருந்தது. அதில் ஒரு முக்கியமான நிலை எப்படின்னா, ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது கூட அவர்களுடைய அந்த பெருமை, அந்த ஒரு காரியம் வெளிப்பட்டது. அப்போது அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் வந்து இந்த ஒரு ஓமை வழியாக சொல்கிறார். வரி தண்டுபவர், மக்களால் அவமானத்தினுடைய அடையாளமாக, வெறுத்து தள்ளப்பட்ட அடையாளமாக இருந்த அந்த வரி தண்டுபவர்கள், பரிசேயர்கள், மக்கள் பார்வையில் பெருமைக்குரியவர்கள், அவங்க நல்லா பெரிய ஆடைகள் அணிந்து அப்படியே தான் வந்து நிற்பாங்க. இப்படிப்பட்ட அடையாளம் மனித பார்வையில் உயர்ந்த அடையாளமாக இருந்தாலும், கடவுள் பார்வையில் நீ எப்படி இருக்க போகிற? அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இன்றைக்கி நாம் இது மற்றவர்கள் இப்படி இருக்காங்களான்னு பார்க்குறது இல்லை, நான் என்னை பார்க்க வேண்டிய அடையாளத்தை தான் கடவுள் இன்றைக்கி 2 அடையாளமாக வைக்கிறார். இப்போ நாம் பரிசேயருடைய அந்த மனநிலையில் இருக்கிறோமா, அல்லது வரி தண்டுபவருடைய மனநிலையில் இருக்கிறோமா, இதை சிந்தித்து பார்க்கணும். நம்ம பல நேரம் என்ன செய்வோம், இதை வாசித்த உடனேயும் நம்ம அவர் இப்படி இருக்கிறாரா, இவர் இப்படி இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம அடுத்தவங்களுக்கு அப்ளை பண்ணி பார்ப்போம். இல்லை, முதல்ல நமக்கு அப்ளை பண்ணி நம்ம பார்க்கணும், நான் யார் அப்படின்னு. இப்போ இந்த அருமையான இடத்துல நமக்கு உணர்த்தப்படுகிற சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். அங்கே அந்த எளிய வரி தண்டுபவருடைய அந்த தாழ்ச்சி, தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற அந்த ஒரு மனநிலை. இவன் என்ன செய்கிறான், பரிசேயர் என்ன செய்கிறாரு அந்த இடத்துல, அந்த மனுஷன் தன்னுடைய பெருமையெல்லாம் அங்கே வந்து அப்டேட் பண்ணுறாரு கடவுள்கிட்ட. அவர் கடவுள்கிட்ட வந்து மன்றாட வரல, தான் செய்கிறதெல்லாம் அவங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்ல வர்றார். இன்றைக்கி நம்ம கூட நிறைய பேரை நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போது ஒருவேளை நம்ம சொல்லலாம், ஆனால் இந்த மாதிரிலாம் இல்லை, இந்த மாதிரிலாம் ஜபிக்க மாட்டேன். இப்போ நம்ம வேறு மாதிரி ஜபிப்போம். நம்ம ஜெப முறையில் பார்த்தீங்கன்னா, கோயிலுக்குள்ளே போன உடனேயும் ஹோட்டலில் போனோடனே எப்படி ஆர்டர் போடுவோம், அவருக்கு 2 இட்லி, இவருக்கு ஒரு பூரி, இவருக்கு ஒரு தோசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி கோயிலுக்குள்ளே போனோடனே கடவுளோட ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதை கொடுங்க ஆண்டவரே, இதை எனக்கு கொடுத்துருங்க, இதை கொடுத்துருங்க, என் வாழ்க்கை எல்லாம் நல்லாயிடும். பாருங்கள், ஒரு தாழ்ச்சியினுடைய நிலை அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னாக்க, நாம் செய்கிறதை எக்ஸிபிட் பண்ணுறதில் இல்லை, எதை நான் இழந்து நிற்கிறேன் என்பதை அந்த இடத்துல ஏற்றுக்கொள்வதில் இருக்கிற, தன்னுடைய பெருமையின் அடையாளமாக இருப்பதை எடுத்து வைப்பதில் இல்லை தாழ்ச்சி, மாறாக தன்னை கடவுளுக்கு முன்பாக தாழ்த்தி தன்னுடைய இயலாமையை கடவுளுக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறது. இதுதான் வந்து தாழ்ச்சியினுடைய அடையாளமாக இருக்கிற. அப்போது நான் என்னுடைய பெருமையை எடுத்து வைத்து என்னுடைய பெருமையில் தான் அந்த தெய்வம் எனக்கு தெய்வமாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம செய்தி சொல்கிறோம். இந்த பரிசேயர் அப்படி தான் சொல்கிறார், நான் இதெல்லாம் செய்கிறதுனால தான் நீ எனக்கு தெய்வமாக இருக்கிறீங்க, நான் அந்த தெய்வத்துக்கு இதெல்லாம் கொடுக்குறேன். அது வந்து அப்டேஷன், அது வந்து அவர் வந்து தன்னுடைய பெருமையை பட்டியலிடுறார். இந்த வரி தண்டுபவர் தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கி நாம் எந்த மனநிலையில் ஜெபிக்கிறோங்கிறத இன்றைக்கி நீங்கள் ஃப்ரேம் போட்டு பார்த்தே ஆகணும். என்றைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் ஏதோ நாங்கள் பேசுகிறத கேட்டுட்டு ரசிச்சுட்டு போயிடக்கூடாது. ஓ ஆமாம் ரைட் வெரி குட் நல்லா இருக்கு அப்படின்னு. இப்போ இதை நம்ம ஆழத்துக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த பைபிளில் வந்து ஒரு வார்த்தை இருக்குது, ஆண்டவருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதில் ஒரு பேர் என்னென்னா அனாவிம் யாவே. அனாவிம் யாவே தமிழில் எப்படி அதை மொழிபெயர்க்கிறாங்கன்னா அநாதைகளின் தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டெல்லாம் வரும், அநாதி தேவன் உன் அடைக்கலமே ஆதாரமே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கிறது, பழைய பாட்டு நீ கேட்டிருப்பீங்க. அது அப்படியே அவங்க அநாதி தேவன் அப்படின்னு, அநாதி தேவன்னா என்ன, அனாவிம் யாவே அப்படிங்கிறது. அனாவிம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஆழத்தை பார்க்குற போது ஹீப்ரு வேர்டு, அது எபிரேய சொல்லாடல், அது புவர் ஒன்ஸ், ஏழைகள் எளியவர்கள் அவங்கள தான் வந்து இந்த அனாவிம்னு சொல்கிறேன். அப்போ கடவுள் தன்னை ஐக்கியப்படுத்தும் போது யாரோட ஐக்கியப்படுத்துகிறார் பாருங்கள், ஏழைகளோட தான் ஐக்கியப்படுத்துகிறார். இப்போ இஸ்ரேல் மக்களுக்கு அவர் தான் கடவுள் வந்து தன்னை வெளிப்படுத்தினார், நான் இஸ்ரேல் மக்களினுடைய தேவன். அதான் நிறைய இடத்துல நம்ம சொல்கிறோம், இவர் வந்து ஆபிரஹாமின் தேவன், இசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படிலாம் சொல்கிறோம். இவங்களாம் யார், இந்த இஸ்ரேல் குலத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்தவங்க. இந்த காலகட்டத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்க எகிப்துங்கிற ஒரு நாடு, பெரிய நாடு, அது ஒரு பெரிய வல்லரசு, அது அப்படி தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் பாபிலோன், ஒரு பக்கம் சிரியா, பாருங்கள் எல்லாம் பெரிய பெரிய நாடுகள். அதுக்கு நடுவில் இருந்த குட்டி நாடு தான் இந்த இஸ்ரவேல். எப்போல்லாம் இந்த அரசர்கள் அடுத்த நாட்டோட சண்டைக்கு போகிறான்னா, அப்போ இந்த இஸ்ரவேலை தாண்டி போக வேண்டி வரும்போது இவங்களை ரெண்டு அடி அடிச்சுட்டு தான் அப்படி போவான். அதனால தான் அடிக்கடி என்ன செஞ்சாங்கன்னா, இந்த இஸ்ரவேல் மக்கள் சிதறடிக்கப்பட்டாங்க. தேவர் நோ பீப்புள் லைக், அவங்க ஒன்றுமில்லாத ஒரு ஜனமாக நின்றாங்க. அவங்களால ஒன்றும் சொல்ல முடியாத ஒரு நிலை இன்றைக்கும். அப்படி வாழ்ந்த நாடுகள் எல்லாம் இன்றைக்கி பேசப்படுறதில்லை. இப்படி ஒன்றுமில்லாத ஒரு நிலையில் இருந்த ஒரு இனம் இன்றைக்கும் பேசப்படுகிறது. இஸ்ரேல் மக்கள், இஸ்ரேல் இனம் அப்படின்னு சொன்னால் அது இன்றைக்கும் பேசப்படுகிற ஒரு இனமாக இருப்பதற்கு காரணம், அந்த இனத்தை ஆண்டவர் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக தெரிந்தெடுத்தார். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், ஆண்டவர் எப்படிப்பட்ட அடையாளத்தை அந்த இடத்துல பார்க்கிறார். ஒன்றுமில்லாத ஒரு நிலையில் இருக்கிற, தாழ்ந்து போன நிலையில் இருக்கிற அந்த அடையாளத்தை தான் தன்னுடைய கையில் எடுத்து அவர்களுக்கு தெய்வம் என்று தன்னையே அறிக்கை செய்கிறார். அங்கிருந்து பெரிய பெரிய இனத்துக்கெல்லாம் நான் தான் தெய்வம் இல்லை. அவருடைய அடையாளப்படுத்துவதே இழந்து போனவர்களோடு நின்று தான் கடவுள் என்ன செய்கிறாரு, தன்னை அடையாளப்படுத்துகிறார். கடவுள் தன்னை அடிப்படையில் ஒரு தாழ்ச்சியின் அடையாளமாக தான் வைக்கிறார். இயேசுநாதர் சாமி வந்து செய்தாருன்னு நம்ம சொல்லலை. அதுக்கு முன்னாடி பிதாவே இப்படித்தான் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பழைய ஏற்பாட்டிலேருந்து பார்க்குறோம். அதுலேயும் நம்ம பார்த்தீங்கன்னாக்க திருப்பாடல் 10:17 நம்ம பார்க்குறோம் பாருங்க, ஆண்டவரே எளியோரின் விருப்பத்தை நீர் நிறைவேற்றுகிறீர். இந்த எளியோருங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இந்த அனாவிங்கிற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். 37:11 திருப்பாடல், எளியோர் நிலத்தை உடைமையாக பெறுவர், அவர்கள் வளமிகு வாழ்க்கையில் இன்பம் காண்பர். இப்போ இந்த எளியோர் எளியோர்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இந்த அனாவிம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த கடவுள் இவர்களுக்கு உதவி செய்வார், இவர்களுக்கு உதவி செய்வார். அப்போது யார் எளியவர்? கடவுளுக்கு முன்பாக இந்த வரி தண்டுபவர் தன்னுடைய இயலாமையை உணர்கிறார் பாருங்களா, அந்த தாழ்த்துதலினுடைய அடையாளத்தில் இருக்கிறவர் தான் எளியவர். நிறைய எளியவர்கள் இருக்கிறாங்க, ஆனாலும் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு அடமன்சி இருக்கும், ஒரு இருமாப்பு இருக்கும். அவங்களையும் கடவுள் என்ன செய்வார், வெளியில் தள்ளுவார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், நல்லா கவனிங்க, ஏழையர் பேறு பெற்றோர்னு சொல்லலை, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். நிறைய பேர் கேட்பாங்க, பணக்காரங்களாம் நரகத்துக்கு தான் போவாங்க, இப்போ ஏழைகள்லாம் மோட்சத்துக்கு போயிடுவாங்களா? அப்படி கிடையவே கிடையாது. நீ ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், நீ பணம் படைத்தவனாக இருந்தாலும் உன்னுடைய உள்ளம் எப்படி இருக்கணும், ஏழையரின் உள்ளமாக இருக்கணும். கடவுளுக்கு முன்னாடி நம்ம நிற்கும் பொழுது தாழ்ந்து பணிந்து நிற்கணும். நீ ஏழையாக இருக்கலாம், ஆனால் கடவுளுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு கடவுளை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு அடையாளமாக இருந்தீங்கன்னா, உன் இருமாப்பு அங்கே பேசும்போது நீங்களும் அந்த பரிசையன் தான். நான் வீட்டு கஷ்டம் ஏழை ஒன்றுமில்லை, ஆனால் நான் பேசினா ஆண்டவர் என்னை ஜெயிக்க வச்சுருவாரா? இல்லை. அந்த மனநிலை யாராக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும், மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்னைக்கு வட்டம் போட்டு காட்டுறார். அதனால் இன்றைக்கி பரிசெயர் பணக்காரர் அப்படி நம்ம பகுத்து பார்க்கறது இல்லை, மனநிலையிலே பகுத்து பார்க்குறோம். அன்புக்குரிய பிள்ளைகளே, கொரிந்தியர்களது விட்ட முதல் திருமுகம் 1:28 ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள், உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தெரிந்தெடுத்தார். இன்றைக்கி கடவுள் யாரையெல்லாம் அவருடைய பிரசன்னத்தில் உயர்த்தி இருக்கிறாரோ, இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் உயர்ந்து நிற்கிறாங்க, உலகம் உயர்த்தி இருக்குது, பிசாசு உயர்த்துது, அவங்கள பற்றி நம்ம பேசலை. கடவுள் உயர்த்திய அடையாளங்களெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றுமில்லாத ஒரு அடையாளமாக இருப்பாங்க. நான் என் வாழ்க்கையில் நான் அதைத்தான் நான் பெருமையோடு சொல்கிறது, நானும் ஒன்றுமில்லாத ஒரு அடையாளமாக தான் நின்னேன். எனக்கு ஒரு பெரிய கூட்டமோ எனக்கு ஒரு பெரிய நண்பர்கள் அணியோ அல்லது பெரிய ஒரு என்னது பணபலமோ பெரிய ஆள்பலமோ எனக்கெல்லாம் இருந்தது கிடையாது. நான் முழுமையாக அந்த கடவுளை நம்பி இருந்தேன். அந்த கடவுள் நமக்கு உதவி நிறைய செய்கிறார். கடவுள் எப்படி நம்மளை உயர்த்தி இருக்கிறார் நீங்களும் யோசித்து பாருங்கள். நீங்கள் தாழ்ந்து கடவுளுக்கு முன்னாடி நிற்கிற இடத்துலலாம் அவர் உங்களை உயர்த்தி இருப்பார். ஏன்னா இதுதான் ஆண்டவருடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. முதல் வாசகத்தில் சீராக்கிய ஞான நூலில் 35 அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர். அப்போ ஆண்டவருடைய விருப்பம்னா என்ன? இதுதான் விருப்பம். தன்னுடைய பலம் காட்டுவது கடவுளுடைய விருப்பம் இல்லை. கடவுளுக்கு முன்னாடி தெய்வமே நான் ஒன்றுமில்லை நீங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்கிற மனநிலை நம்மக்கிட்ட இருக்குதான்னு பார்க்கணும். நமக்கு ஆட்டிடியூடில் சேஞ்ச் வேணும்னு நம்ம அடிக்கடி சொல்லுவேன். நான் ஆட்டிடியூட்னல் சேஞ்ச், அதாவது மனப்பாங்கில் ஒரு மாற்றம், இதுதான் மனமாற்றம்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நம்மளுடைய பேச்சிலேயே பார்த்தீங்கன்னாக்க அந்த ஒரு இருமாப்பு, செருக்கு, கர்வம், ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஹியூமிலிட்டி, ஹியூமிலிட்டின்னு சொல்லுவோம், தாழ்ச்சி, ஹம்பிள், ஹியூமிலிட்டி. அதுக்கு எதிர்ப்பதம் என்ன? ப்ரைடு. அதை இப்படிப்பட்ட வார்த்தைகளில் நம்ம சொல்லலாம். அப்போ கடவுளுக்கு முன்னாடி நிற்கும் போது அந்த தாழ்ச்சியோடு நிற்கக்கூடிய அடையாளம். இன்றைக்கி அப்படிப்பட்ட விருப்ப ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர், அவர்களுடைய மன்றாட்டு முகில்களை எட்டும், தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்கள் ஊடுருவி செல்லும். அப்போ அது எவ்வளோ வல்லமையாக செல்லும் பாருங்களேன். அப்போ இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம கோயிலில் போய் ஹோட்டலில் பட்டியலிடுற மாதிரி தேவைகளை பட்டியலிடுறோமா, அல்லது இந்த பரிசையினை போல் என்னுடைய பெருமையெல்லாம் நான் இதெல்லாம் சாதிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோமா? எல்லாவற்றையும் செய்துட்டு பயனற்ற ஊழியன், செய்ய வேண்டியதை தானே செய்தேன் என்று சொல்லக்கூடிய மனநிலை நம்மகிட்ட வேணும். நான் இப்படி உங்களுக்கு முன்னாடி நிமிந்து கூட நிற்க முடியாத ஒரு பாவியாக நிற்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை. இதோ மத்தேயு 5:11 என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே. அப்போது நீங்கள் கடவுளுக்காக உங்களை தாழ்த்தி கொள்ளுகிற நிலைகள் எல்லாம், நீங்கள் துன்பப்படும் போது பிறருடைய வசைபாடுகள் உங்கள் மேலே வருகிற போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். அப்போ ஆண்டவர் எத்தனை அடையாளத்தில் நம்ம பார்க்குறாரு பாருங்கள். இப்போ நான் கடவுளுக்கு முன்னாடி எப்படி நிற்கிறேனோ அப்படி தானே நான் பக்கத்தில் இருக்கிறவரோடு இருப்பேன். கடவுளுக்கு முன்னாடி நான் போய் இப்படி நெஞ்ச நிமித்தி நான் வந்து என்னுடைய இதை பட்டியலிடுறேன் அப்படின்னா மனுஷன் முன்னாடி எப்படி நிற்பேன்? நான் நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்குறோம், ஃபாதருக்கு முன்னாடி எங்கள்கிட்ட வந்து ஃபாதர் வாங்க, ஃபாதர் வாங்க, ப்ளீஸ் வா அப்படின்னு வாங்க, ரொம்ப தாழ்ச்சியாக இருப்பாங்க. எங்களுக்கு முன்னாடி அங்கிட்டு போய் அவங்கள பற்றி கேட்டோம்னாக்க, ஐயோ அந்த மனுஷியா, அந்த ஆளா, அந்த கொடூரமான மனுஷங்க, என்ன நம்ம பார்த்தும்போது அப்படி இல்லையே, நம்ம பார்க்கும்போது அவர் இப்படி கையை கட்டிட்டுல ரொம்ப தாழ்ச்சியோடு இருக்காங்க, ஐயோ அவர் வாயிலேருந்து வர வார்த்தையெல்லாம் அப்படியே ஈட்டியாக குத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒளிஞ்சிருந்து நம்ம ஓரமாக நின்று பார்த்தோம்னா தான் அவங்களுடைய அந்த டிமாண்டிங், கமாண்டிங், ஹர்ட்டிங் எல்லாம் வெளிப்படும். குருக்கள் மத்தியக்கு முன்னாடி அவங்க அப்படி இருக்கிறாங்க, ஆனால் அங்கே வெளியில் வேறையாக இருக்கிறாங்க மற்றவங்க கிட்ட, எளியவர்கள்ட்ட. இன்றைக்கி கடவுளுக்கு முன்னாடி நம்ம இப்படி நின்றுட்டு எளியவர்கள்ட்ட அப்படி நின்னோன்னாலும் தட் இஸ் இன்வாலிட். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் மத்தேயு 5:22. நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம உயர்ந்த அடையாளம் அப்படிங்கிறத உணர்வு ரீதியாக உணர்றதுனால நாம் என்ன செய்கிறோம், மற்றவங்களெல்லாம் கீழே வைக்கிறோம், கீழே வைக்கிறோம். அதுதான் சொல்கிறாரு, தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார், சகோதரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார், அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். இன்னைக்கு பாருங்கள், அப்போது நம்ம தாழ்ச்சியினுடைய அடையாளம் என்பது ஏதோ கோயிலுக்குள்ளே வந்து இப்படி நடிச்சிட்டு போகிறதுல இல்லை, அது நம்மளுடைய உணர்வில் இருக்க வேண்டிய ஒரு போர்ஷன். அதுதான் நான் ஆட்டிடியூடு சேஞ்சுன்னு சொல்கிறேன். மனப்பாங்கிலேயே நான் பெருமையடைகிற ஏழையோரின் உள்ளத்தோர், அந்த வார்த்தையை ஆண்டவர் வச்சிருக்காரு, ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. இந்த விண்ணரசை சுதந்திரத்து கொள்ளதானே நம்ம இவ்வளோ போராடுறோம். அப்போ அதை சுதந்திரத்து கொள்றதுக்கு இதுதான் வழி ஆண்டவர் காட்டுறாரு. இன்னைக்கு 2 பவுலடியார் பாருங்க, அவருடைய கடிதத்தில் எழுதுறாரு, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன், நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது, நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். எல்லாம் உருவமாக பேசுகிறார். என்ன ஓட்டப்பந்தயத்தில் ஓடினார் அவர், அவர் எந்த எதை ஓட்டம் என்று சொல்கிறார், இதுதான் ஓட்டம். இந்த இப்பேற்பட்ட இந்த தன்னை தாழ்த்துகிற அடையாளம் தான் ஓட்டமாக அவர் சொல்கிறார். ஆண்டவருடைய பணிக்காக தன்னை தாழ்த்தி கொண்டார். அவர் ஒரு பெரிய படைவீரர். அவர் இப்படி கூப்பிட்டா 10 பேர் ஓடி வருவான், உட்கார்றான்னா உட்காருவான், எந்திரினா எந்திரிப்பான். ஆனால் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு கத்தியெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கையில் ஏந்திய பிறகு அவர் சொன்னால் எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க தெரியல. அவர் கெஞ்சிறார், நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் தாழ்ந்து போய் பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தவர் யாருக்காக தன்னை தாழ்த்தினார் யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்றைக்கி இந்த பவுலடியாருடைய ஓட்டத்தை நாமும் ஓட அழைக்கப்படுகிறோம். அது எத்தனை முறை அவர் வந்து பைபிளில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு, நான் நிறைய அடிக்கப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன், கப்பல் உடைஞ்சி கடலில் தத்தளிச்சிருக்கிறேன், என்னை சாட்டையில் அடிச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் யாராவது பப்ளிக்காக சொல்லுவாங்களா? அப்போது கடவுளுக்காக அவர் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்கிறார். அதான் சொன்னோம், ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்த ஒரு அடையாளம். அதனால தான் அவர் பெருமையாக சொல்கிறார், அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு அதை உறுதி செய்கிறது. பாருங்க, அவர் சொல்றாரு, இதெல்லாம் நான் ஓடுனதுனால இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. இன்னைக்கு அந்த வெற்றியை நோக்கிய பயணத்துக்கு தான் ஆண்டவர் நம்மளுக்கு இதெல்லாம் பேசுறாரு பிள்ளைகளை. ஏதோ நம்ம அப்படியே தாழ்ந்து இப்படி கூடி கூணி குறுகி கிடக்கணுங்கிறதல்ல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை நம்ம ஆழமாய் புரிந்து கொள்வது, நம்மளுடைய அந்த அகந்தையிலிருந்து வெளிப்படுவது அல்ல, மாறாக தாழ்ச்சியிலிருந்து நம்முடைய உணர்வுகள் வெளிப்படுகிற போது கண்டிப்பாக கடவுள் அவருக்கு உகந்த ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக உங்களை பயன்படுத்துவார். பாருங்கள், இன்றைக்கி யோசித்து பார்ப்போம். இன்றைக்கி அந்த ஹியூமிலிட்டிங்கிற வார்த்தையை நம்ம சற்று ஆய்வு செய்து பார்க்குறோம். ஹியூமிலிட்டி அப்படிங்கிற வார்த்தை செயின்ட் ஜேம்ஸ் என்ன சொல்கிறாரு, யாக்கோபு அவருடைய, God opposes the proud but gives grace to the humble. அவர் கடவுள் என்ன செய்கிறாரு, இந்த ப்ரௌடாக இருக்கிறவங்கள, இந்த அகந்தை கர்வத்தில் இருக்கிறவங்கள அவர் அடித்து நொறுக்கிறார். அன்னை மரியாளுடைய பாடலில் நம்ம பார்க்குறோம், லூக்கான செய்தியில் வரக்கூடிய பாடல், விடுதலை பாடல், சிறுகுற்றோரை சிதறடித்தார், தாழ்ந்தோரை உயர்த்தினார். பாண்டவருடைய அடையாளம் இப்படிலாம் இருக்குது பாருங்கள். இந்த ஹியூமிலிட்டிங்கிற டேர்மை வச்சு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது அதில் வரக்கூடிய வார்த்தை பாருங்கள், ஹியூமிலிதாஸ், அதாவது லத்தீன் மொழியிலிருந்து அதனுடைய டெரிவேஷன் வருது. அது அதனுடைய மூல மொழியை நம்ம பார்க்குற போது ஹியூமஸ், ஹியூமஸ்ங்கிற அந்த மொழியில் அந்த வார்த்தையினுடைய அடிப்படையிலிருந்து தான் அது அந்த ஹியூமிலிட்டிங்கிற வார்த்தை வருது. அந்த ஹியூமஸ் அப்படின்னா ஃப்ரம் தி எர்த் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃப்ரம் தி எர்த், அது ஒரு நிலத்திலிருந்து, நிலத்திலிருந்து அப்படின்ற வார்த்தை தான் அதனுடைய அர்த்தம். அங்கிருந்து தான் அந்த ஹியூமிலிட்டிங்கிற வார்த்தை உருவாகிறது. கிரேக்க இதில் ஹீப்ரு மொழியில் போய் பாருங்கள், மனுஷனை கடவுள் எங்கேருந்து எடுத்தார் பாருங்கள், மண்ணிலிருந்து எடுத்தார். மண்ணிலிருந்து தான் மனுஷன் ஆதாம செய்கிறார். அவன் மண்ணிலிருந்து வந்ததுனால தான் அவனுக்கு பேர் எப்படி வைக்கிறாரு, ஆதாம். மண் அப்படிங்கிறதுக்கு எபிரேய மொழியில் அதாமா, மண்ணிலிருந்து வந்ததுனால ஆதாம் அந்த பார்த்தீங்களா. அப்போது இது லத்தீன் மொழியில் ஹியூமஸ் அப்படிங்கிறது எர்த்து. அப்போது இந்த மண்ணினுடைய அடையாளமே நமக்கு எப்படி கடவுள் நம்மக்கிட்ட அடிப்படையை வச்சுருக்கிறார்னா, தாழ்ந்து இருக்கக்கூடிய, நீ மனுஷனே, நீ மண்ணிலிருந்து வந்த, நீ மண்ணுக்கே போக போகிற, இதை தான் நம்மளுடைய சாம்பல் புதன் அன்றைக்கி நம்ம பூசுகிறோம், கோயிங் டு பி டஸ்ட் அகெய்ன். அப்போது நம்ம எப்படிப்பட்ட அடையாளமாக இந்த இடைப்பட்ட நாட்களில் இருக்கணும்னா, கடவுளுக்கு முன்னாடி தாழ்ந்து இருக்கிற அடையாளம். அந்த தாழ்ச்சி வெறும் நடிப்பு அல்ல, மாறாக உளமார்ந்த ஒரு உணர்வினுடைய வெளிப்பாடு. கடவுளுக்கு முன்னாடி தாழ்ந்து கிடப்பது ஒரு பெருமையின் அடையாளம். கடவுளுக்கு முன்னாடி தாழ்ந்து இருப்பது ஒரு ஒரு உள்ளார்ந்த ஒரு பூரிப்பினுடைய ஒரு நிலை. நீங்கள் சொல்லி பார்த்தா தெரியும், உங்கள் பெருமையெல்லாம் தூக்கி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் பெருமை அடைய முடியாது, நிறைவடைய முடியாது. கடவுளுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை தாழ்த்தி பாருங்கள், அதில் ஒரு நிறைவு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு பூரிப்பு. கடவுள் என்ன செய்வார், அந்த உள்ளங்களை நிரப்புவார். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு வெறுமை, ஏன்னா நம்ம பட்டியலிட்டதெல்லாம் என்னுடைய பெருமை தான், என்னுடைய வளர்ச்சி, நான் படித்தேன், நான் போனேன், நான் வீடு கட்டினேன், நான் கல்யாணம் பண்ணேன். இப்படி பாருங்கள், என்னுடைய எல்லாமே நான் நான் அப்படின்னு வருகிற பொழுது அங்கே இருமாப்பு, பெருமை, அதிகாரம் எல்லாம் இருக்கிறது. அந்த நபர்கள் நிறைவை காண முடியாது. அங்கே தான் ஆண்டவர் வந்து உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுன்னு அவங்க சொல்லிக் கொடுக்குறாரு. சொல்லிக் கொடுக்குற கடவுள் பாருங்கள், மத்தேயு 11:11 சொல்கிறார் பாருங்கள், மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் யாரும் இல்லை, எவரும் தோன்றியதில்லை, ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும். அந்த வார்த்தையை தான் நம்ம பிடிக்கணும். இப்போ விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நம்ம இதெல்லாம் எப்படி இந்த தாழ்ச்சியை பற்றி பேசும்போது உலகத்தில் போய் நின்றுக்கிட்டு நான் தாழ்ச்சியாக இருக்கிறேன்னா எவனை நம்மளை எல்லாருமே காரி உமிழ்ந்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த லாஜிக் புரியாது. ஆனால் நாம் தாழ்ந்து இருக்கிறதுனுடைய அடையாளம் எங்கே இருக்குன்னா, விண்ணரசின் பிள்ளைகள் நாம் இறையாட்சியை கட்டி எழுப்புகிற தளத்தில் நாம் இழந்து போகிறோம், நம்ம தாழ்ந்து நிற்கிறோம். அப்போ இந்த ஃப்ரேமில் நீங்கள் நிற்கும் போது, கடவுளுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தாழ்ச்சியின் அடையாளமாக நிற்கிற போது, நீங்கள் இறையரசை கட்டி எழுப்புகிற அடையாளமாக இருக்கிறீங்க. இவங்களை தான் கடவுள் சொல்லியிருக்கிறாரு, என் பொருட்டு எவன் தன் வாழ்வை இழக்கிறானோ அவன் அதை ஆதாயமாக்கி கொள்ளப் போகிறான். ஆகவே இதுதான் நம்மளுடைய இலக்கு, இதுதான் பயணம். ஆகவே உலகு நம்மை அழைத்து கொண்டே இருக்குது, பெருமைக்குரிய ஒரு உலகத்தில் வந்து நீ வாழ்ந்து பார். இயேசுசாமி மலையில் நிற்கும் போது பிசாசு அப்படி தானே சொன்னிச்சு, நீ பசியாக இருக்கிற, இதை எடுத்து சாப்பிட உனக்கு அதிகாரம் இருக்குது, எடுத்து கல்லை எடுத்து அப்பமாக்கு, மேலிருந்து கீழே குதி, ஒரு முறை என் காலில் விழு. பாருங்கள், எல்லாமே இந்த அதிகாரத்திற்கும் பெருமைக்குமான ஒரு சோதனை. இன்றைக்கி நாமும் அந்த சோதனைக்குள்ளே விழுந்து தவிக்கிற பொழுது, நான் எப்படி இதை செய்கிறது அப்படின்ற ஒரு மனநிலை வரும்போது நம்மளால் செய்ய முடியாது. இயேசு சாமி யாருமே எதிர்பார்க்காத ஒரு ப்ராக்டிஸை போய் ராவுணவின் போது வைத்தார். ராவுணவின் போது எல்லாத்து காலையும் கழுவுறாரு. இது அவங்க நடைமுறையில் அவங்க பார்க்காத ஒரு அடையாளம். அதனால தான் அவங்க காலை கழுவ விட மாட்டேன்னாங்க. ஏன்னா இது ஒரு அடிமை செய்யக்கூடிய வேலை. இயேசு சாமி அதை செய்கிற பொழுது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவர் அந்த ஆழமான அடையாளத்தை வைத்து தான் நம்மளுக்கெல்லாம் அழைப்பு விடுத்திருக்கிறார். இதை செய்கிறதா இருந்தால் என் பின்னாடி வா, இல்லாட்டினா நீ உலகத்துக்கு பின்னாடி போ. நம்மெல்லாம் நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளைகள், அதை செய்வதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம அதை செய்கிறோமா? தாழ்த்துதலினுடைய அடையாளமாக நம்ம இருக்கிறோமா? பவுலடியாரை போல இந்த ஓட்டத்தை நம்ம நிறைவு செய்யும் முறை இறுதி வரை ஓடி வெற்றி பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த அருமையான நாளில் சிந்தித்து பாருங்கள், நம்முடைய ஓட்டத்தை சரி செய்வோம். நம்முடைய ஓட்டம் ஆண்டவர் விரும்புகிற இறையாட்சியினுடைய ஓட்டமாக இருக்கிறதா, இல்லை உலகத்தின் ஓட்டமாக இருக்கிறதா? உலகத்தின் ஓட்டத்தில் பெருமை, பதவி, பட்டம் அங்கே எல்லாமே இருக்கிறோம். இருமாவது ஆணவம், அது எல்லாமே வந்து உலகத்தினுடைய அடையாளங்கள். ஆண்டவருடைய களத்தில் இதெல்லாம் தேவையற்றது. ஆகவே நாம் எதை பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து செயலாற்ற ஆண்டவரிடத்தில் பெலன் கேட்டு இந்த அருமையான திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென்.
அனைவரும் நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
விண்ணையும் மண்ணையும் படைத்தவரால் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் துயராவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணீ மரீடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறே. பிலாத்துவினாட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தேடுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்ப வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலை தேடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறே. ஆமே.
Thank you. விடியலேந்தும் தீபங்கள் தலைவரே சுசீடர்கள் ஓருடலாய் மாறும் தூய வழியுது. விடியலேந்தும் தீபங்கள் தலைவரே சுசீடர்கள் ஓருடலாய் மாறும் தூய வழியுது. தியாக நினைவினை வாழும் வழியுது, வாழ்வின் பொருளினை உணரும் மொழியுது, இணைந்திட இறைவனில் அழைக்குது. கடலில் கரையும் நதிகள் நாம், கொடியில் இணையும் கிளைகள் நாம், இறைவன் அரசு கனவுடன் இனிதாய் இணைவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூயாவியானவரின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த சிறப்பான இரக்கத்தின் நாளில் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய சிறப்பான இரக்கத்தை பெறுகிற பிள்ளைகளாக நாம் அவர் முன் நிற்கிற பொழுது, இதோ நம்ம ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட இரக்கம் தேவையோ அந்த இரக்கத்தை கொடுத்து அவர் மீட்பளிக்கும் அருளினாலே நம்மை நிறைத்து ஆசீர்வதிக்கிறார். இந்த அருமையான ஆசீர்வாதத்தினுடைய நாளில் ஆண்டவர் முன்பாக நம்மையே படைத்து இந்த திருப்பலையினுடைய நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரிடத்திலே நம்முடைய குற்றங்கள் குறைகளை எல்லாம் ஒப்புக்கொண்டவர்களாய் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமீன். என் பிதாவே என்னை மன்னியும், என் பிதாவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை இரட்சியும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும்.
மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத் தருவதையும் மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உமோடு துயாவியாரின் ஒன்றை பிள்ளைன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமே.
முதல் வாசகம். கிறிஸ்துவின் சிலுவை பிற இனத்தாருக்கு மடமையாகவும் அழைக்கப்பட்டவர்களுக்கு கடவுளின் வல்லமையும் ஞானமுமாக உள்ளது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவார்த்தை 17-25 வரை. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தல் ஆகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே. ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை.
ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அளிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே, அறிவாளி எங்கே, வாதிடுவோர் எங்கே? இவ்வுலக ஞானம் மடமை என கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா? கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. எனவே மடமையென்று கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதன் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டார். யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாயும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாயிருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானமிக்கது. மனித வலிமையை விட அவருடைய வலிமை வலிமை மிக்கது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது.
ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள், நீதியுள்ளோ அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், பதினரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பதினரம்பினால் யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையும் விரும்புகிறார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்களினத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடிக்கும். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. Alleluia, 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 Alleluia.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவதாவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 25 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 13 முடியும். இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்து சென்றனர். மணமகன் வர காலந்தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில், இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதி உடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்திற்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் ஒரு அருமையான நாள். ஆண்டவருடைய இரக்கம் உங்களுக்கு நிறைவாய் கிடைக்கிற ஒரு நாள். உங்கள் அனைவருக்கும் இந்த திருப்பலியை பார்த்து செபித்து ஒப்பு கொடுத்து மன்றாடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இறைவன் நிறைவான இரக்கத்தை பொழியும்படியாக இந்த திருப்பலியிலே உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அநேகர் போராட்டமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு விதமான போராட்டம், ஏதோ ஒரு விதமான ஒரு துன்பங்கள் இந்த உலகத்தில் விசுவாசிகளுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. நம்ம சில பேர் நினைப்பாங்க, நான் ஆண்டவரை தேடுகிறேன், நான் செபிக்கிறேன், நான் உங்கள் பூசை பார்க்குறேன், நான் கோயிலுக்கு போகிறேன், நன்மை வாங்குகிறேன், எல்லாம் செய்கிறோம், ஆனால் ஏன் எங்கள் வீட்டில் கஷ்டம் என்று கேட்குறாங்க. அதாவது போர் புரிகிற ஒரு சூழலில் நம்ம இருக்கிறோம். போருக்கான ஒரு சூழல், நம்ம தீமையோட நன்மை எதிர்த்து நிற்கிற ஒரு சூழல். அப்போ நம்ம எதிர்த்து நிற்கிறவங்க, இப்போ போரில் பார்த்தீங்கன்னா யாரை முன்னாடி நிறுத்துவாங்க? நல்லா போர் புரிகிறவங்களை முன்னாடி நிறுத்துவாங்க. அதே போல தான் கடவுள் உங்களுக்கு அதிகமான சோதனைகளை கொடுக்குறார் அப்படின்னா, நீங்கள் ஆண்டவருடைய அந்த போர்க்களத்தில் முன்னாடி நிற்கிற பிள்ளைகளாக இருக்கிறீங்கிறத மறந்துடக்கூடாது. அதனால தான் அந்த துன்பங்கள் வருகிற போது, துயரங்கள் வருகிற போது நம்ம மனமுடைந்து போய் நம்ம கேள்விகள் எழும்பும். மனித இயல்பில் ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்வி அது அடிப்படையிலே வரும். அதுதான் மனித குணம், மனித இயல்பு, அது வரணும். அதனால் அது வரதை வைத்து நாம் வந்து விசுவாசத்தை இழந்து விட்டோமோ, கடவுளை விட்டு தள்ளி போய்விட்டேனோ அப்படின்னு நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஒரு குழந்தை எப்பொழுதெல்லாம் அது ஒரு விஷயத்தை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகுதோ, அப்போல்லாம் என்ன செய்யும், பக்கத்தில் இருக்கிற தாய் தந்தையை வந்து அவர் அது நொச்சரிக்கும், பின்னாத்தி எடுத்துடும், ஏன் இப்படி இருக்கு, ஏன் இது இருக்குது, அது என்ன, இது என்னன்னு. அதே போல தான் நம்மளும் கடவுளுடைய கரத்தில் நம்ம சிறு குழந்தைகளைப் போல இருக்கிறோம். அதான் ஒரு பாடல் உண்டு, தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம் அடியில் சாய்ந்து விட்டேன் நான். ஒவ்வொரு நாளும் அநேக விதமான பிரச்சனைகளுக்கு விடை காண முடியாத ஒரு கஷ்டத்தில் நம்ம இருப்போம். அப்போல்லாம் நம்ம மனசில் சொல்ல வேண்டியது, அப்பா உங்களுடைய பாதத்தில் நான் சாஞ்சிருக்கிறேன். இது நமக்கு மட்டும் இல்லை, அன்னை மரியாளுக்கே இந்த ஒரு கஷ்டம் இருந்தது அப்படின்னா நாமெல்லாம் எம்மாத்திரம். புனிதர்களுக்கு இருந்தது, சுசேபருக்கு இருந்தது, எல்லாத்துக்குமே இருந்தது. சுசேபர் திடீர்னு மரியாளையும் இயேசுவையும் விட்டுட்டு இறந்துட்டார். இது குடும்பத்திற்கு ஒரு பெரிய அடியாக இருந்திருக்கும். சிறு வயதில் தாய் மரியாளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. என்ன தனியாக விட்டுட்டு கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற என்னை தனியாக விட்டுட்டாரே கடவுள் அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம். சிலுவை அடியில் நிற்கிற போது யோசிச்சிருக்கலாம், என்ன கடவுள் திட்டம் வச்சிருக்கிறார், கடவுள் உட்கார்ந்து இதெல்லாம் இப்படி இப்படி நடக்கும் அதனால் மனசை தேத்திக்கோ அப்படின்லாம் சொல்லலை. ஒவ்வொரு கட்டத்திலையும் மாதா வந்து அந்த உலக பிரகாரமாகத்தான் அவங்க என்ன செய்தாங்க, மீட்பு திட்டத்தை சந்திக்க வேண்டியிருந்தது. உலக பிரகாரம் என்று நான் சொல்லுகிற போது அந்த துன்பங்கள் எல்லாம் முன்கூட்டி அறிவிக்கப்படலை, அது அவங்களுக்கு திடீர் திடீர்னு தான் தெரிஞ்சது. எல்லாமே ஆண்டவருடைய அந்த வாழ்க்கை போராட்டத்தோடு இணைந்திருக்கிறது தான் மீட்பு திட்டத்தினுடைய அடையாளங்கள். அதனால் நீங்கள் எதை இழந்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, கவலைப்படாதீங்க, கடவுளை விட்டு உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். பைபிளில் நிறைய காரியங்கள் இருக்கிறது நமக்கு அதுக்கு உணர்த்துவதற்கு. இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அதாவது பேசாமல் இருந்தால் ஞானிகள்னு சொல்லுவாங்க. சில பேர் பேசுறதுனால அவங்களுடைய மடையர்கள் அப்படின்னு கூட சொல்லப்படலாம். இன்றைக்கி பேசாமல் நிறைய பேர் அமைதியாக உட்கார்ந்து என்ன செய்கிறாங்க, தங்களை பெரிய ஞானிகளாக அவங்க காட்டிக்கொள்கிறாங்க. நீதிமொழிகள் புத்தகத்தில் 17:28 சொல்லுகிறது, பேசாதிருந்தால் மூடனும் ஞானமுள்ளவன் என்று கருதப்படுவான், தன் வாயை மூடிக்கொள்பவன் அறிவுள்ளவன் எனப்படுவான். அப்போ நிறைய பேர் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிடுவாங்க, அதனால் பேசாமலே இருந்துட்டு எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு நம்ம சாதிச்சிடலாம் அப்படின்னு. அப்படி அல்ல, கடவுள் யாரை எங்கே பேச வைக்கணுமோ அங்கே பேச வைப்பார், அவ யாரை எங்கே செயல்பட வைக்கணுமோ அங்கே செயல்பட வைப்பார். அப்போ என்னன்னா, நம்மளுடைய ஞானத்தை அல்ல கடவுளுடைய ஞானத்தை நம்பி இருக்கணும். அப்படி கடவுளுடைய ஞானத்தை நம்பி செயல்படுகிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இந்த ஆசீர்வாதம்னு நம்ம சொல்கிற வார்த்தையை இன்னும் நற்செய்தியின் வாயிலாக பர்டிகுலரைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, அவங்க முன்மதி உள்ளவர்களாக இருப்பாங்க, அதுதான் அங்கே அடையாளம். இன்றைக்கி பாருங்கள், நற்செய்தியில் பார்க்குறோம், விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். நிறைய இடத்துல இயேசு சுவாமி விண்ணரசு விண்ணரசுன்னு பேசுகிறார். இப்போ நம்ம விண்ணரசுனா என்னங்கிறத நம்ம பார்க்கணும். விண்ணரசு எவ்வாறு இருக்கும், இப்போ எல்லாத்துக்குமே மோட்சம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அப்போ விண்ணரசுனா அது எப்படி இருக்கும், அதனுடைய வடிவம் என்ன, அதனுடைய நிலை என்ன, அங்கே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குற போது, நான் கடைசியாக சொன்னது தான், அந்த விண்ணரசினுடைய பிள்ளைகள் எப்படி செயல்படுவாங்க. அப்போ கடவுள் நிறைய இடத்துல இந்த செயல்பாட்டை வைக்கிறார், முன் வைக்கிறார். அப்போ விண்ணரசு அப்படின்னா அது ஏதோ அமைதியாக எல்லாரும் படுத்து உறங்கி கொண்டு இருக்கிற ஒரு இடம் அல்ல, செயல்படுகிற இடம். அப்போ இன்றைக்கி நம்ம மோட்சத்தை பற்றி பேசும்போது கூட நம்மளுடைய கத்தோலிக்க திருவையில் ஒரு அருமையான அடையாளம் புனிதர்கள். நம்ம புனிதர்களை வச்சு சொல்லும்போது என்ன சொல்லுவோம்னா, பரிந்துரைத்து ஜெபிக்கிறாங்கன்னு சொல்வோம். அவங்க நமக்காக பரிந்து பேசுகிறாங்க, மரியாள் பரிந்து பேசுகிறாங்க, பரிந்துரையாளர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ புனிதர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, மோட்சத்தில் உட்காந்துட்டு சும்மா உட்காந்து அவங்களாம் தூங்கிட்டு இருக்கல, அங்கே எல்லாம் கஷ்டமே இல்லை அதனால் அங்கே வந்து நிம்மதியாக அவங்க தூங்குவாங்க, இல்லை அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. என்னென்னா, இந்த மனுக்குலத்துக்காக பரிந்து பேசுகிற, கடவுள்கிட்ட பரிந்துரைக்கிற ஒரு இடத்துல இருந்து அதை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா சும்மா இருக்க முடியாது, தூய ஆவி இருக்கிற இடத்துல யாரும் சும்மா இருக்க முடியாது, தூய ஆவி செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனால் இந்த லாஜிக் படி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இங்கே நமக்கு என்ன கட்டளை இருக்கிறதோ அதுதான் அவங்களுக்கும், இந்த கட்டளையை அவங்க நிறைவேற்றினதுனால தான் அங்கே போயிருக்கிறாங்க. அங்கே போனோன்னே எவ்ரி திங் இஸ் ஃபைன், எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா, நான் படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களால். ஏன்னா அவங்களோட இயல்பு அப்படிப்பட்ட இயல்பாகவே இருக்காது, அவர்களுடைய இயல்பு இன்னும் செயல்பாட்டுக்குரிய இயல்பாகவே இருக்கும். அப்போ எப்படி அவங்க செயல்படுவாங்கன்னா, இந்த மனுக்குலத்தை தந்தையினுடைய திட்டம் எப்படி மகனில் வெளிப்பட்டதோ, மகன் இன்னும் முடிச்சுட்டு போயிடலை பாருங்கள், மகன் வந்து வேலை முடிஞ்சிருச்சின்னு போயிடலை, அவர் இன்றைக்கும் நம்ம ஒவ்வொரு திருப்பலியிலும் அவர் தன்னுடைய கல்வாரி பலியை நிறைவேற்றிட்டே இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் மனுஷங்க நம்மளுடைய துன்பத்தில் இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த துன்பத்தை அவர் தாங்கி கொண்டு இருக்கிறார். அப்போ இயேசு நம்மோட பயணிக்கிறார், கிறிஸ்து நம்மோடு இணைந்திருக்கிறார், இதுதான் நம்ம சொல்கிறோம். அப்போ கிறிஸ்து இன்றைக்கும் வேலையை முடிச்சுட்டு போயிடலை, அவர் நம்மோட செயலாற்றுகிற கடவுளாக இருக்கிறார்னா, அவரை பறைசாற்றுகிற பிள்ளைகள் என் மேலே முடிஞ்சிருச்சு நிற்க முடியுமா? அதனால தான் சொல்கிறோம், புனிதர்களை உற்று பாருங்கள். அவங்களெல்லாம் சும்மா நம்ம அறிவுபூர்வமாக இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஞானத்தில் பேசுகிறது மடமையாக போயிடும். அதுதான் ஆண்டவர் முதல் வாசகத்தில் சொல்கிறாரு. கடவுள் வந்து பாருங்க, ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன். இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம உலக அறிவை படிச்சுட்டு பைபிள் படிச்சுட்டு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, கடவுளுடைய ஞானத்தை பெற மாட்டாங்க. பைபிளை ஒரு இன்ஃபர்மேட்டிவாக வாசிப்பாங்க. யார் வேணாலும் பைபிள் வாசிக்கலாம். பைபிளை வேகமாக வாசிட்டு அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதில் ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, இது இப்படி இருக்கா இது இப்படி இருக்கா, அது மனித ஞானம். ஆண்டவர் சொல்கிறாரு, அதை நான் வெறுமையாக்குவேன். அறிஞர்களின் அறிவை, நீ பண்டித, நீ இதை பைபிளை படித்து ஒரு பண்டிதராக இருந்து நீ வந்து அந்த பண்டிதத்தன்மையிலிருந்து அந்த படித்தறிந்த அறிவிலிருந்து நீ பேசுகிறீங்க அப்படின்னா நம்ம அறிவை வெறுமையாக்குவார். அது நம்பிக்கையாக மாறலை அப்படின்னா. இப்போ பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ தூரம் அந்த இடத்துல ஞானத்தினுடைய ஆழத்தை பற்றி பேசுகிறார். கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும், ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. உலகத்தினுடைய ஞானம் அப்படின்னு இன்றைக்கி ஒன்று இருக்குது. நிறைய பேர் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், உலகத்திலிருந்து ஒரு ஞானம் வருது, கடவுளிடமிருந்து ஒரு ஞானம் வருது. யாக்கோபு அவருடைய திருமுகத்தில் மிக அழகாக இந்த அடையாளத்தை அவர் என்ன செய்வார், நமக்கு வந்து பிரித்து காட்டுவார். அந்த உலகத்தின் ஞானம் எப்படி இருக்குது, கடவுளிடமிருந்து வரக்கூடிய ஞானம் எப்படி இருக்குங்கிறத யாக்கோபு திருமுகம் வந்து மிக தெளிவாக காட்டுறதை நீங்கள் பைபிள் எடுத்து வாசித்து பாருங்கள், உங்களுக்கு அது நல்லா புரியும். அப்போ அந்த திருமுகத்தில் அவர் சொல்லக்கூடிய மூன்றாவது அதிகாரத்தில் அவர் சொல்லுவார், உலகத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் வந்து பிளவை ஏற்படுத்துது, பிரிவினை ஏற்படுத்துது, அது வந்து நம்மளை வந்து வெறுமைக்கு அழைத்து செல்லுது. கடைசியாக அவர் ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிருவார், அது பேய்த்தன்மை வாய்ந்தது. அங்கே சஞ்சலங்கள் இருக்கும், சலனம் இருக்கும், சண்டை இருக்கும், பிளவுகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். பாருங்க, அதுவும் ஞானம்தான். நம்ம ஞானங்கிற வார்த்தையை கூட கொஞ்சம் பிரித்து பார்க்க நம்ம அழைக்கப்படுறோம் பாருங்களேன். அப்போது அந்த வார்த்தைகளை நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்து படித்து தியானித்து பாருங்கள். மூணாவது அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மெயின் ஞானம் அப்படிங்கிற தலைப்பில் வருது, உங்களுடைய ஞானமும் அறிவாற்றலும் உடையவர் யாராவது இருந்தால் ஞானம் தரும் பணிவாலும் நன்னடத்தையாலும் அவற்றை காட்டட்டும். உங்கள் உள்ளத்தில் பொறாமை, மனக்கசப்பு, கட்சி மனப்பான்மை இருக்குமானால் அதை பற்றி பெருமை பாராட்ட வேண்டாம், உண்மையை எதிர்த்து பொய் பேச வேண்டாம். இத்தகைய ஞானம் விண்ணிலிருந்து வருவதல்ல, மாறாக மண்ணுலகை சார்ந்தது, அது மனித இயல்பு சார்ந்தது, பேய்த்தன்மை வாய்ந்தது. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் நான் இதை சாதிச்சாகணும், அப்படி எப்படி செய்கிறது, ஸோ இப்படி போகலாம், அப்போ ஒருத்தரை அழிச்சிட்டு ஒருத்தரை நம்ம கீழே தள்ளிட்டு நான் போகலாம், ஏன்னா அவங்களால முடியல, அதனால் நான் அவனை விரட்டிட்டேன், அதனால் நான் உள்ளே போயிட்டேன் அப்படின்னா, இது மனித ஞானத்தில் சரியாக இருக்கலாம், ஆனால் கடவுள் ஞானத்தில் இது சரியில்லை. அதனால தான் கடவுள் ஞானம் எதுங்கிறத அறிய முடியாத ஒரு இருளுக்குள்ளே நிற்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறத முதல்ல சோதித்து பார்க்கணும். இன்றைக்கி நச்செய்தி அதுக்கு தான் ஒரு விளக்கத்தை கொடுக்குது பாருங்களேன். அந்த நச்செய்தி என்ன சொல்லுதுன்னா, முன்மதி உள்ள அறிவெளியாக இருக்கிற இரண்டு குழுவை வகிக்குது. ஐந்து பேர் விளக்கு வச்சுருக்கிறாங்க பாருங்கள், அங்கே கையில் என்னென்ன இருக்குது பாருங்கள், விளக்குகள் எடுத்து கொண்டு வராங்க, விளக்கு இருக்குது, ஒரு கூட்டம் எண்ணெய் வச்சுருக்கிறாங்க. இவங்கெல்லாம் முன்மதி உடையவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்றைக்கி நாமும் இந்த விளக்குகளை போல் எல்லாம் வச்சுருக்குறோம், கோயிலுக்கு போகிறோம், எல்லாம் வரோம், எல்லாம் இருக்குது, ஆனால் விளக்கில் ஊற்றுறதுக்கு எண்ணெய் சேர்த்து வைக்கிறோமா, எண்ணெயை நம்ம கையில் கொண்டு வந்திருக்கிறோமா, அந்த எண்ணெய்ங்கிறது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்போ எது எண்ணெய்க்குரிய அடையாளமாக இருக்கிறது, அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அவங்க என்ன செய்கிறாங்க, சத்தத்தை கேட்டு எழுந்திருச்சு ஒழுங்குபடுத்துகிறாங்க. அப்படி ஒழுங்குபடுத்துகிற போது எண்ணெய் வைத்திருக்கிறவங்க அந்த எண்ணெயை பயன்படுத்துகிறாங்க. இப்போ இவங்க முன்மதி உள்ள நல்ல ஒரு அடையாளமாக இருக்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி நாம் நம்ம ஞானத்தினால் அல்ல, கடவுள் கொடுக்குற அந்த ஞானத்தின் அடையாளமாக இருக்கிற அந்த எண்ணெய் நமக்குள்ளே ஊற்றப்படணும். அப்போ தான் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நமக்கு விளங்கும். இன்றைக்கி எங்கே வேணாலும் போய் பாருங்கள், ஒரு சண்டை இருக்குன்னா அங்கே ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கும். வீட்லேயும் இருக்கும், வீட்டில் இருக்கலாம், வெளியில் இருக்கலாம், பணி செய்கிற இடத்துல, எங்கே வேணாலும் ஒரு ரெண்டு பேத்துக்கு சண்டை வருதுன்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு நம்ம நியாயம் பேசணும் அப்படின்னாக்க, இவங்க அவங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்லுவாங்க, இவங்க இவங்க தரப்பு நியாயத்தை சொல்லுவாங்க. இப்போ நாடுகளே, இப்போ உக்ரைன் அங்கேருந்து சண்டை போடுறது, உக்ரைனும் ரஷ்யாவும் சண்டை. இப்போ ரஷ்ய அதிபர் என்ன செய்கிறாரு, அங்கே உட்காந்துக்கிட்டு அவர் நியாயத்தை சொல்கிறாரு, உக்ரைன் அதிபர் என்ன செய்கிறாரு, அவர் நியாயத்தை சொல்கிறாரு. இப்போது ஒவ்வொருத்தரும் அப்படி தான், சின்ன பிரச்சனையிலேருந்து நாடு தழுவிய பிரச்சனையாக இருந்தாலும் இதே தான். கடைசியில் உலகம் முடியும் போது, கடவுள் நீதி தீர்ப்பு அளிக்க வருகிற போது அவரும் உட்கார்ந்துக்கிட்டு இதை தான் சொல்ல போகிறார், வலப்புறம் பிரிக்க போகிறாரு, இடப்புறம் பிரிக்க போகிறாரு, வலப்புறம் இருக்கிறவங்கள பார்த்து நீ இதெல்லாம் செஞ்சிய அப்படின்னு அவங்க கேட்பாங்க. நாங்கள் எப்போ போ செஞ்சோம் உங்களுக்கு சின்னஞ்சிறிய ஒருத்தருக்கு நீ செய்த போதெல்லாம் பாருங்கள். அங்கேயும் ஒரு கான்வர்சேஷன் போகுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீ எனக்கு செய்யலை, நான் நீங்கள் எப்போ வந்து கேட்டீங்க நாங்கள் செய்யாமல் போனோம் அப்படின்னு இவங்க கேட்பாங்க. ஏழை எளியவர்கள் சின்னஞ்சிறியவர்களுக்கு நீ செய்யாத போது எனக்கே செய்யலை. இப்போ பாருங்கள், அப்போது நம்ம ஒரு 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 பிரச்சனையை கையாளுங்கிற போது ரெண்டு பேர் பக்கமும் வாய்ஸ் வரும், அவங்க அவங்க நியாயம் வரதான் செய்யும். அப்போ இதில் எந்த நியாயம் சரி, ஏதாவது ஒரு நியாயம் தான் சரியாக இருக்க முடியும். அப்போது நாம் ஒரு நீதி தீர்ப்பாளராக உட்காடுறோம், நடுவில் உட்காந்து நம்ம ஒரு நீதியை சொல்கிறோம் அப்படின்னா யார் பக்கம் நம்ம சாயிறது அப்படின்னும் போது கடவுளுடைய ஞானம் நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம சரியானதின் பக்கம் சாய்வோம். இப்போ நம்முடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனை என்று எடுத்துக்கொண்டால், இப்போ என்னுடைய பிரச்சனைக்கே இப்படி என்னோட ஒருத்தர் சண்டை போடுறாங்கன்னா நான் உட்காந்து யோசிச்சு பார்க்கணும், கடவுளுடைய பார்வையில் எது சரி, என் பார்வையில் எது சரி அப்படி இல்லை, கடவுளுடைய பார்வையில் இது சரிதானா, நான் இப்படி செய்திருக்கிறேனே, நான் இப்படி அவர்களை அவமானப்படுத்தினேனே, இது சரியா, அப்போ நான் செய்தது தவறு, நான் பல இடத்துல போய் பல பேர் இடத்துல நான் மண்டிட்டு நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன், ஏன்னா அது நான் தவறு, நான் செய்தது தவறுன்னு தெரிஞ்சுட்டா ஆண்டவர் சொல்லிடுவார், அந்த ஞானம் நமக்குள்ளே வெளிப்படும், அந்த வெளிப்படுத்தப்படும். அந்த வெளிப்பாடு கிடைத்த உடனே கடவுள் என்ன சொல்கிறாரோ போய் செய்யணும், அதை போய் நம்ம போய் மன்னிப்பு கேளுன்னா கேட்கணும். பல இடத்துல இந்த அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன். அதை நம்ம மன்னிக்கிறவங்க அவங்க எப்படி பார்க்குறாங்க, அவங்க வந்து அதை பெருமையாக எடுத்துக்கொண்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை. நான் உணர்ந்துட்டேன், அந்த ஞானத்தின்படி நான் செயல்படுறேன். அப்படித்தான் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம போகணும். இன்றைக்கு என்னுடைய குடும்பத்தில் நான் பார்க்கிற பொழுது நம்ம தாழ்ந்து போகிற போது ஒரு நாளும் கடவுள் நம்மை கீழே விழ விடுறதே இல்லை. நான் தாழ்ந்து போகிறதுனால அடுத்தவங்களுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுனால கடவுள் என்னை ஒரு நாளும் கீழே விட மாட்டார். நம்ம எவ்வளோ தூரம் தாழ்ந்து நிற்கிறோமோ அவ்வளோ தூரம் கடவுள் நம்மளை உயர்த்தி தான் ஆசீர்வதிக்கிறார். நிறைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த சாட்சியமாக நீங்கள் இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நான் எங்கள் குடும்பத்திலையும் பார்த்துருக்கிறேன், என் தாயினுடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கிறேன். என் கண்களுக்கு முன்பாக என்னுடைய உறவுக்காரர்கள் முன்பாக அவர் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் என் கண்களுக்கு முன்பாக இன்றும் இருக்கிறது. இந்த குடும்பத்தை என் தாயை கடவுள் பாருங்கள் இன்றைக்கும் வைத்து நாங்கள் எங்களுடைய பணித்தளத்தில் எங்களுக்கு துணையாக இருக்க அவரை வைத்திருக்கிறார். தகப்பன் ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டார், தாய் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க, உங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க கொடுங்க அவங்ககிட்ட ஃபோனேன்னு சொல்லி அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. அது எந்த விதத்திலும் பாருங்கள் நம்ம நினைக்கிற மாதிரியான ஆசீர்வாதங்கள் அல்ல, மாறாக கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம். ஸோ இந்த மாதிரி ஒரு மகனை நீங்கள் பெற்றீங்க, ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி அவருக்கு வாழ்த்து அந்த தாய்க்கு. அப்போது கடவுள் கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்க்கணும். அப்படி நாம் ஒரு நாள் மற்றவர்களுடைய காலில் விழ நேர்ந்தாலும், மன்னிப்பை கேட்க நேர்ந்தாலும், ஏதோ ஒரு தளத்திலே நம்ம இறங்கி போக நேர்ந்தால் கடவுள் நம்மை ஒரு நாளும் கீழே வீழ்த்தி, மனிதர்கள் நம்மளை எது வேணாலும் நினைக்கலாம், ஆண்டவருடைய பிள்ளைகள் எது வேணாலும் பேசுவாங்க மனிதர்களாக இருக்கிறவங்க, ஆனால் கடவுளுடைய அந்த இரக்கம் நம்ம என்னாலும் தாங்கி நிற்கிறார். அதனால தான் கடவுள் முன்மதி உடையவர்களாக இருங்க அப்படிங்கிறார். அப்போ விளக்குகளுக்குரிய எண்ணெய் என்பது எது? நீ தாழ்ந்து போய் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய ஞானத்தோடு செயல்படுகிற விதம், அதை எப்படியெல்லாம் செயல்படுத்தலாம் யோசித்து பாருங்கள். குடும்பத்தில் சில சண்டைகள் சச்சரவுகள், நீங்கள் உங்களுடைய மனித மதிப்பீடு படி நீங்கள் மதிப்பீடு செய்திருந்தீங்கன்னா அதையெல்லாம் மாற்றி போடுங்க, கண்டிப்பாக உங்கள் ஆசீர்வாதம் பெருகுவதை நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக நான் சொல்வது பொய் அல்ல, நாங்கள் அதை பலமுறை பார்த்துருக்குறோம். குருமடத்தில் நான் படிக்கிற போது ஒரு ரெண்டு பேருக்கு சண்டை, நான் தான் லீடர். அந்த நேரத்தில் நான் போய் என்ன செய்தேன், அவங்க அந்த சைலன்ஸ் டயத்தில் பேசிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அதனால் போய் நான் விலக்கி விட்டேன். விலக்கி விடும்போது ஒரு பிரதர் என்ன பண்ணிட்டாரு, நான் இன்னொருத்தருக்கு சார்பாக வருகிறேன் என்று நினைத்து கொண்டு என் மீது அவருடைய கோபத்தை காட்ட ஆரம்பித்தார். நானும் என்ன செய்தேன், பதிலுக்கு கோபத்தை காட்டிட்டேன். அப்புறம் சாயந்தரம் போய் கோயிலில் உட்கார்றப்ப தான் ஆண்டவர் நம்மோட பேசுகிறாரு. அவனுக்கும் அவனுக்கும் தான் சண்டை, நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம வந்து ஒரு லீடருங்கிற ஒரு தோரணைக்குள்ளே உள்ளே போனோம், கடைசியில் பிரச்சனை மாறி நம்ம மேலே வந்து விழுந்தது. அப்போ நம்ம வந்து தேவையில்லாத பேச்சு அவர் மேலே பேசிட்டோம், அவர் புரியாமல் பேசினார், நானும் புரியாமல் நிறையா பேசியிருக்கோம், அப்போ நான் பேசியது தவறு என்று நான் உணர்ந்து இரவு படுக்கிறதுக்கு முன்பாக அவரை கூப்பிட்டு ஓரமாய் போய் அவர் பேசக்கூடாது சைலன்ஸ் டைம் அவர் தனியாக கூப்பிட்டேன். அவர் உடனே நான் சண்டை போடத்தான் கூப்பிட்றேன்னு அவர் ரொம்ப வேகமாக பேசினார். நான் சொன்னேன் இல்லை வாங்க அப்படின்னு அவர் கையை பிடிச்சி மெதுவாக கூட்டி கொண்டு போய் ஒரு ஸ்டேர் கேஸுக்கு ஓரமாக நிப்பாட்டி கையை பிடிச்சி, பிரதர் என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை தெரியாமல் அப்படி பேசிட்டேன், நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனேயும் அவர் அப்படியே நிலை குலைஞ்சு போயிட்டார். அவர் உடனே அவர் என்னமோ எதிர்பார்த்தாரு, நான் வேறு மாதிரி பேசவும் அவர் உடனே மீண்டும் அவர் ரொம்ப தழுதழுத்த குரலில் அவர், இல்லை பிரதர், இது உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத விஷயம், நாங்கள் ரெண்டு பேரும் தான் சண்டை போட்டோம், நீங்கள் வருவோம், என் கோபம் புறா உங்கள் மேலே வந்துருச்சு, நீங்கள் தான் என்னை மன்னிக்கணும். பாருங்கள், அவர் இறங்கி வந்தார். ஒரு வருடம் கழித்து அந்த நிகழ்வை அவர் நினைவு கூர்ந்து சொன்னார், அன்றைக்கி நீங்கள் வந்து பேசியிருக்கலன்னா எப்படி நமக்குள்ளே அந்த உறவு வளர்ந்துருக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அதை நினைவில் வைத்திருந்தார். அப்போ நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் சில நேரத்தில் மனிதர்களுடைய பார்வையில் இது எப்படி செய்கிறது, மன்னிக்கிறது, எப்படி போய் அவங்கக்கிட்ட போய் நம்ம மனம் உறந்தி மன்னிப்பை கேட்கறது அப்படியெல்லாம் இருக்கும். அந்த தாழ்ந்து போகிற போது அங்கே வருகிற பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் கண்கள் காணும்படி ஆண்டவர் உயர்த்தி உங்களை வைப்பார். இதுதான் இன்றைக்கி கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற முதல் வாசகத்தினுடைய செய்தியாக இருக்கிறது. இதோ மனித ஞானத்தின் அடிப்படையில் அல்ல, சொற்களின் நற்செய்தியை அறிவித்தல் அடிப்படையிலான நற்செய்தியை அறிவிக்க முடியாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்றதாகிவிடும். பாருங்களேன், கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்றதாக மாறிடும். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமை, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. அதனால் இந்த ஞானத்தோடு செயல்படுறதுனா என்னன்னாக்கா, இங்கிட்டு போட்டு இப்படி போட்டு அப்படி போட்டு எடுக்கிறது இல்லை, நாம் ஆண்டவருக்காக எதையும் இழக்க தயாராக இருக்கிற. ஆகவே சிந்திச்சு பாருங்கள், உங்களுடைய உலகத்தில் உலகத்தினுடைய லாஜிக் படி பார்த்தா இது வந்து ஏற்றுக்கவே முடியாது. அப்போ நீங்கள் உலகத்தினுடைய சட்டத்தின்படி நிற்காமல் கடவுளுடைய சட்டத்தின்படி வந்து நின்று நீங்கள் அரவணைத்து பாருங்கள், அன்போடு பழகி பாருங்கள், அடுத்தவங்களுடைய குறைகளை ஏற்று அவங்க மேலே நீங்கள் கையை வைத்து பாருங்கள், கண்டிப்பாக ஆண்டவருடைய கிருபை இரக்கம் உங்களோடு கூட பயணிப்பதை பார்ப்பீங்க, நீங்கள் இயேசுவாய் மாறியிருப்பதை பார்ப்பீங்க. இயேசுவினுடைய அந்த மனநிலையை நீங்கள் கொண்டிருக்கிற போது பவுலடியாரைப் போல, பேதுருவைப் போல, திருத்தூதர்களைப் போல நீங்களும் ஆண்டவருடைய ஐக்கியத்திலே சேரப்போகிற ஒரு நல்ல பாக்கியவான்களாக நிற்பீங்க. இந்த அபிஷேகம் நமக்கு கிடைக்க தொடர்ந்து இந்த திருப்பலியில் நம்ம மன்றாடுவோம். ஆண்டவரே, எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்கப்பா, அந்த ஞானம் உலகம் தராத, உலகம் தர முடியாத அந்த விண்ணக ஞானம் எனக்குள்ளே வரட்டும் என்று யாக்கோபு 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த விண்ணக ஞானத்திற்காக ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களை முன்மதியுள்ள பிள்ளைகளாக வைத்து நீங்கள் அவர் வருகிற பொழுது எப்படிப்பட்ட தயாரிப்போடு இருக்கணும் என்பதையும் உங்களுக்கு அவர் வெளிப்படுத்தி உங்களை அப்படியே நிறுத்தி அவர் உங்களை அவருடைய அருமையான கரத்தில் தாங்கி நிற்பார். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, அதையும் அவர் அபிஷேகமாய் மாற்றுவார். ஆசீர்வாதத்துக்கு உள்ளே கடந்து செல்வோம். ஆமென்.
நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சக கொடுத்தது, மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது, காலங்கள் மாறும் கோலங்கள் மாறும் காலங்கள் மாறும் கோலங்கள் மாறும் ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்குள் எம்மையே இப்போதே, கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்த நீதானே.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம்.
ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கிக் கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதை எங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று முளையெல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை மக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது.
தூயவ 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 வான் படைகளின் கடவுள் ஆண்டவ, விண்ணகமும் பண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர்மை ஆகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள்,
ஆண்டவரே நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். முதத்திருமுன்னு மக்கோழியும் புரிய தகுந்தவரனை ஏற்றுக்கொண்டே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிற முத துறவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது துறவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, துன்பத்தின் வாயிலாக இதோ உம்முடைய இரக்கத்தை தேடி மன்றாடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், தங்கள் துன்பங்களையெல்லாம் உம்மோடு இணைத்து கொண்டு செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் இதோ ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக ஒளியின் ஒளியேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயினும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முக்குகுந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைமாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.